بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم على نبيه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. جميع تكريا معنا ومعنا وجلاله، பிறந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய சலாசதுல் உசூல் என்ற நூலிலிருந்து நாம் படித்து வருகின்றோம். நம்முடைய ஆறாவது அமர்வு இது இன்ஷா அல்லாஹ். நாம் நமது வாழ்க்கையிலே கற்றறிந்து பின்பற்ற வேண்டும் என்று இமாம் அவர்கள் கூறி அதற்குரிய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் மூன்றாவதாக அத்தாவது இலைஹி, நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். இலைஹி அதன் பக்கம், அதாவது அல்லாஹுவின் பக்கம், அவனுடைய தூதரின் பக்கம், அவனுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை நாம் அழைக்க வேண்டும். அப்ப தாவா என்றால் என்ன, தாவா குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து வருகிறோம். இந்த அழைப்பு பணி என்பது இதுதான் நபிமார்களுடைய பணி, அழைப்பு பணி. இது இறை தூதர்கள் எந்த ஒரு பணிக்காக வேலைக்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணிதான் அழைப்பு பணி என்பது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு, தான் வணங்க வேண்டிய இறைவன் யார், தன்னுடைய நபி யார், தன்னுடைய மார்க்கம் என்ன எது என்று தெரிந்து கொண்ட உடனே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய அருள் அவனுக்கு கிடைத்த உடனே அவன் மீது என்ன கடமையாகிறது என்றால், அவன் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய மனித சகோதரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டிய கடமை அவன் மீது வந்துவிடுகிறது. ஏன், யார் அல்லாஹுவை அறிந்து கொள்ளவில்லையோ, நபியை அறிந்து கொள்ளவில்லையோ, மார்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் மூமினாக ஆகவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் நாளை மறுமையிலே செல்லக்கூடிய இடம் எது, நரக நெருப்பு. அல்லா பாதுகாப்பானாக. அப்ப அதனால அந்த நரகத்திலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பது நம்மீது கடமையாக ஆகிவிடுகிறது. அப்போ ஒரு மனிதர் அல்லாஹுவை ஈமான் கொண்டார், ரசூலை ஈமான் கொண்டார், அதே போல மார்க்கத்தை ஈமான் கொண்டு விட்டார். அப்ப இப்படிப்பட்ட மனிதர் அவர் மேல என்ன கடமையாகிறது என்றால், தன்னுடைய மனித சமுதாயத்தை பாதுகாப்பது, தன்னுடைய மனித சமுதாயத்தை பாதுகாப்பது அவர் மீது கடமையாக இருக்கிறது. அப்போதுதான் அவர் உண்மையிலேயே தான் தனக்கு அல்லாஹ் செய்த அருளை, தனக்கு அல்லாஹு தஆலா செய்த அருளை புரிந்து கொண்டவராக ஆகுவார். இப்ப ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் ஒரு உதாரணம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த உதாரணம், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க. இப்ப நீங்க போய் ஒரு கடையில போய் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அந்த கடையில சாப்பாடு நல்லா இருக்கு. அப்ப நீங்க சாப்பிட்டு வந்தோன்னு என்ன சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்க அந்த கடையில போய் சாப்பிட்டோம், அந்த கடையில சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீங்களும் அந்த பொங்க போனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஒரு கடையில போய் ஒரு சாமான் வாங்கினீங்க, அந்த சாமான் நல்ல சாமானா இருந்துச்சு, அப்ப நீங்க வந்த உடனே என்ன சொல்றீங்க, நாங்க அந்த கடையில போய் சாமான் வாங்கினோம், சாமான் நல்லா இருந்துச்சு, நீங்க கூட அந்த பக்கம் போட்ட சாமான் வாங்குங்க என்பதாக நீங்க சொல்லுவீங்க. இதுதான் பொதுவான ஒரு வழக்கம், எல்லாரும் இதான் செய்யறாங்க, முஸ்லிம்களாகிய நம்மளும் இதுதான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப என்ன அந்த பேச்சாளர் கேட்டாருன்னா, ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த உடனே அந்த சாப்பாடு நல்லா இருந்தால் அந்த சாப்பாட்டை அவ்வளவு புகழ்றோம், அந்த கடையை பத்தி நம்ம மக்களுக்கு அவ்வளவு சொல்றோம், அந்த கடையில போய் சாப்பிட சொல்றோம், ஆனா இவ்வளவு காலமா இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு காலமா இஸ்லாமிய மார்க்கத்துல முஸ்லிம்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாம்ல இருக்கக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய அழகும் மிகப்பெரிய நன்மையும் பெரிய பெரிய வெற்றி மிக்க விஷயங்களும் தான் இருக்கின்றன, அப்படி இருந்தும் இவற்றையெல்லாம் நம்ம அனுபவித்துக் கொண்டு இதை பற்றி மக்களுக்கு நம்ம சொல்லலன்னு சொன்னா அப்ப என்ன, புரியுதுங்களா கேள்வி? அப்ப என்ன அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார், ஒன்று இஸ்லாம்ல உள்ளத அழகானது சிறப்பானதுன்னு அவர் கருதலையா, அல்லது இஸ்லாம்ல இருந்து அந்த அழகையும் சிறப்பையும் உயர்வையும் அவர் அனுபவிக்காமல் இருக்கிறாரா? ரெண்டுத்துல ஒண்ணுதான். இப்ப ஒருத்தர் ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாரு, சாப்பிடாம வெளியே வர்றாரு, புரியுதா? அப்ப அவரும் போய் அந்த ஹோட்டலை பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கை கழுவுன்னு உள்ளார போனாரு, அல்லது பாத்ரூம்னு உள்ளார போனாரு, அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்டை தெரிஞ்சு உள்ளார போனாரு, அவர் அந்த ஹோட்டலை பத்தி வெளியே பேசுவாரா? பேச மாட்டாரு. அல்லது அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு, ஆனா அவர் ருசி கட்டவரா இருக்கிறார், அவருக்கு ருசியே தெரியல, அந்த மாதிரி மறந்து போனவரா இருக்கிறார், அவர் அந்த ஹோட்டலை பத்தி பேசுவாரா? பேச மாட்டார். அப்போ ஒரு மனிதன் இஸ்லாம்ல இருந்து கொண்டு மற்ற மக்களுக்கு இஸ்லாமுடைய சிறப்புகளை பற்றி பேசவில்லை என்றால், எடுத்து சொல்லி அவர்களை அழைக்கவில்லை என்றால், அப்ப அவர் ரெண்டுத்துல ஒரு நிலையில இருக்கிறார். ஒன்று, அவரு இந்த இஸ்லாமுக்குள்ளார இருந்து கொண்டு இஸ்லாமிய அந்த மேன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறார், சரியா இல்லையா? அல்லது இஸ்லாமை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறார், அந்த ஈமானிய உயிரோட்டம் ரூஹானிய அது இல்லாமல் இருக்கிறாரு. அதனாலதான் பிற மக்களை அவர் இஸ்லாமின் பக்கம் அழைக்காம இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப ஒரு மனிதர் தன்னுடைய ரப்பை அறிந்து கொண்டு, தனது நபியை அறிந்து கொண்டு, தனது மார்க்கத்தை அறிந்து கொண்டதற்கு பிறகு அவர் மேல முதல் கடமை என்ன கடமையாகிறது? தன்னுடைய மனித சகோதரர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது அவர் மீது கடமையாகிறது. அதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. இப்ப சஹீஹுல் புகாரியில ஒரு அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், அதாவது ஹைபர் போர் நடந்து கொண்டிருந்த போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க அந்த யூதர்கள்ட்ட சண்டை செய்வதற்காக. அப்ப சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, உன்ஃபுத் அலா அரிசிலி ஹத்தா தன்ஸில பிஸாஹதிஹி ஸும்மா துஹும் இல இஸ்லாம் واخبرهم بما يجب عليهم من حق الله تعالى فيه فوالله لان يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. அதாவது அலியே, நீ உனது போக்கிலே நீ அமைதியாக செல், அவர்களுடைய அந்த போர் மைதானத்திற்கு நீ சென்று சேர்ந்தவுடன் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. அப்ப எதிரிகளிடத்தில் சென்றவுடனே நேரடியா நீங்க ஆயுதத்தால் அவர்களை தாக்கி விடாதீர்கள், அவர்களை கொன்று விடாதீர்கள், அவர்களை சிறைப்பிடித்து விடாதீர்கள். முதல் முதலாக நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைப்பீர்களாக. அதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஹக்குகள் என்ன கடமை என்பதை அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வீராக. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உங்கள் மூலமாக நேர்வழி காட்டுவது சிவந்த ஒட்டகைகள் உங்களுக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்தது. அப்ப இந்த ஹதீஸ்ல மிக தெல்ல தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நம்முடைய நோக்கம் என்ன? முஸ்லிம்களுடைய நோக்கம் என்ன? மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பது, அல்லாஹ்வுடைய கடமையை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. இதற்கு மறுத்தாலோ அல்லது இதற்கு குறுக்கே நின்றாலோ அப்போதுதான் நாம் அவர்கள் மீது ஜிஹாது செய்வோம், புரியுதுங்களா? நம்ம வாழேந்து ஆயுதமேந்து போர் செய்வது எப்போது? நல்ல தெளிவா சொல்லுங்க. இஸ்லாமின் பக்கம் வர மறுத்து அந்த இஸ்லாமிய பாதையில் அவர்கள் குறுக்கே நின்றார். அவங்க வரலைன்னா கூட நம்ம சண்டை போட மாட்டோம். வரக்கூடியவர்களை தடுப்பவர்களாகவும் வந்தவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் அந்த பாதையில் குறுக்கே நின்றால்தான் நம்ம அவர்களை என்ன செய்வோம்? அவர்கள் மீது போர் தொடுப்போம், ஆயுதம் ஏந்துவோம். அப்படி இல்லை என்றால் நம்ம யாரையும் ஆயுதத்தால தாக்கவே மாட்டோம். இதுதான் நம்முடைய இஸ்லாமிய ஒழுங்கு, சரிங்களா? இப்ப பாருங்க, இதே போல இன்னொரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள், மன் தஅ இலா ஹுதன் كَانَ لَهُ مِنَ الْأَجْرِ مِثْلُ أُجُورِ مَنْ تَبِعَهُ لَا يَنْقُصُ ذَلِكَ مِنْ أُجُورِهِمْ شَيْئًا وَمَنْ دَعَا إِلَى ضَلَالَةٍ كَانَ عَلَيْهِ مِنَ الْإِثْمِ مِثْلُ آثَامِ مَنْ تَبِعَهُ لَا يَنْقُصُ ذَلِكَ مِنْ آثَامِهِمْ شَيْئًا. யாரொரு மனிதர் நேர்வழியின் பக்கம் அழைப்பாரோ பிற மக்களை, அவர்களை அந்த நேர்வழியை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை போட்டு அழைத்தவர்களுக்கும் கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு மனிதர் இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறீங்க, அப்ப அவர் முஸ்லீமாகி விட்டார் என்றால் அவர் முஸ்லீமானதுக்குள்ள நன்மை, அவர் முஸ்லீமானதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடிய இபாதத்துகள், அவர் செய்யக்கூடிய மற்ற நல்ல காரியங்கள், இது எல்லாவற்றுக்கும் அவருக்கு என்ன கூலிகள் கிடைக்குமோ அந்த கூலிகள் யாருக்கும் கிடைக்கும், அழைப்பவருக்கும் கிடைக்கும். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குது பாத்தீங்களா. இன்றைக்கு மக்கள் இந்த நன்மையிலிருந்து எவ்வளவு அலட்சியமா இருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு பரதான தொழுகை எத்தனை வருத்து தொழுவ முடியும், எத்தனை வருத்து தொழுவீங்க, அவ்வளவுதான், அஞ்சுக்கு மேல சேர்க்க முடியுமா, சேர்க்க முடியாது. ஆனா நீங்க ஒருத்தருக்கு கலிமா சொல்லி முஸ்லீம் ஆக்கி வைத்து விட்டீர்கள் என்றால், இஸ்லாமின் பக்கம் அழைத்து உங்கள் மூலமா ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டார்னா அவர் எத்தனை வருத்து ஒரு நாளைக்கு தருவாரு, எத்தனை வருத்து, அஞ்சு வருத்து இன்ஷால்லா தருவார். அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வருத்த நன்மை கிடைச்சிருப்பார். அதே போல அவர் இப்போ இன்னொருத்தரை இஸ்லாமின் பக்கம் அழைச்சி அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, இப்ப எத்தனை வருத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், பதினஞ்சு. அந்த ரெண்டாவது மனிதருக்கு பத்து நன்மை கிடைக்கும். அடுத்தது மூணாவது நபர் இப்ப ஒருத்தர் இஸ்லாமின் பக்கம் அழைச்சி அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, இப்ப உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும், அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆக்கி திங்கிறதுலையும் உறுத்தி அழிக்கிறதுலையும் தங்களுடைய செல்வங்களை வீணாக செலவு செய்வதிலையும் அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகளை புறக்கணித்து வாழ்வதிலும் தான் எவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க நம்ம பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம பெண்கள் இன்ஷால்லா அந்த மாதிரி இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்து பக்கம் அழைக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். அடுத்து பார்க்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒருத்தர் ஒருத்தரை வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறார் என்றால் அவருக்கு அந்த வழிகேட்டை பின்பற்றியவர்களுடைய பாவங்களை போன்று பாவங்கள் கிடைக்கும். அதனால இவர்களுடைய பாவங்கள் எந்த குறையும் ஏற்படாது. அப்ப யாரு நன்மை செஞ்சாங்களோ நன்மையின் பக்கம் தூண்டினாங்களோ அந்த தூண்டி செய்து ஒருத்தர் செய்து விட்டால் செய்தவருடைய கூலியும் கிடைக்கும், அந்த செஞ்சவருக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. அதே போலதான் பாவத்திலையும். இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க மக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சினிமாவை பாருங்கன்னு தூண்டுறாங்க, அல்லது ஒரு சீரியலை பாருங்கன்னு தூண்டுறாங்க, அல்லது ஏதாவது போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போக சொல்லி தூண்டுறாங்க. அப்படி தூண்டும் பொழுது இவருக்கு அங்க போனவர்களுடைய பாவங்களும் தீமைகளும் சேர்த்து கிடைக்கும், புரிஞ்சுச்சா. அப்ப நம்ம தீமைகளை பற்றி அறவே பேசவே கூடாது. அப்ப நம்ம கற்று அமல்படுத்த வேண்டிய மூன்று விஷயங்கள்ல முதலாவது விஷயம் என்ன, இல்ம். முதலாவது விஷயம் என்ன, இல்ம். இரண்டாவது என்ன, அல் அமல். இரண்டாவது அல் அமல். மூன்றாவது என்ன, அத்தஅவா. நான்காவது விஷயம் பாருங்க, அர்ராபிஅது அஸ்ஸப்ரு அலல் அதா ஃபீஹி. இந்த பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சோதனைகளை சகித்துக் கொண்டு வாழ்தல். இந்த பாதையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் தொந்தரவுகளை நாம் சகித்துக் கொண்டு வாழ்தல். கவனமா கேட்கிறீங்களா. இப்ப நான்காவது விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். இந்த நான்காவது விஷயம் என்ன, பொறுமை. நான்காவது விஷயம் பொறுமை, சகிப்புத்தன்மை. அதாவது இந்த பொறுமை சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்றால், மனதை கட்டுப்படுத்துவதுதான் பொறுமைன்னு சொல்றாங்க. பொறுமைனா என்ன, மனதை கட்டுப்படுத்துவது, மனதை உறுதிப்படுத்துவது, ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவது, இதுதான் பொறுமை என்று சொல்லப்படும். அப்ப இந்த பொறுமைய நம்முடைய மார்க்க அறிஞர்கள் மூன்று அதாவது பிரிவா பிரிக்கிறாங்க. பொறுமையை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள். அதுல ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில் மனதை கட்டுப்படுத்தி வைப்பது, அதுல உறுதியாக இருப்பது. இப்ப அஞ்சு ஐவேளை தொழுகைகள் இருக்கின்றன, அதே போல ஏனைய நோன்பு தக்காத்து போன்ற வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. இப்ப மனசுக்கு இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் எல்லாம் சிரமமா இருக்கு. அப்ப நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும், சிரமமா இருந்தாலும் மனதே நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இவற்றை நீ செய்தாதான் நாளைக்கு உனக்கு சொர்க்கம் இருக்கு என்று நம்முடைய நஃப்சு அலட்சியமாக இருந்தாலும் நாம் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே நிலைத்திருப்பது. அப்ப இது முதல் வகையான சபர். இரண்டாவது வகை ஒரு சபர் இருக்கிறது, அதாவது நம்முடைய நஃப்சு பாவங்களை செய்ய நம்மை தூண்டும். அப்படி நஃப்சு நம்முடைய நம்மை பாவங்கள் செய்ய தூண்டும் பொழுது நாம் நம்மையும் நமது நஃப்சையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து பாவங்கள் செய்வதிலிருந்து தடுத்து வைத்திருப்பது, இது இரண்டாவது வகையான சபர். மூன்றாவது வகையான சபர் ஒன்று இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய சோதனைகள் ஏற்படும் பொழுது, இப்ப நோய் நொடி ஏற்பட்டு விடுகிறது, அல்லது பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுகின்றன, விவசாயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகின்றன, அல்லது வாழ்க்கையில யாராவது உறவினர்கள் சொந்தக்காரங்க மௌத்தாகிறாங்க, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சோதனைகள், இந்த சோதனைகள் நாம் உறுதியாக இருப்பது, அதாவது அல்லாஹுவை கொண்டு பொருந்து கொண்டு அதற்குரிய கூலியை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இப்படி பொறுமை என்பது மூன்று வகைகளாக இருக்கின்றன. பொறுமை எத்தனை வகையாக இருக்கின்றன? மூன்று வகையான பொறுமை. ஒரு பொறுமை என்ன? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதில் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருப்பது. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. அப்ப இபாதத்தில் பொறுமையாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? நஃப்ஸு அலட்சியமாக இருக்கும், அப்ப நம்ம என்ன செய்யணும்? இல்ல, நீ இந்த இபாதத்தை செஞ்சாதான் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அந்த இபாதத்தை நம்ம உறுதியா செய்யணும். புரியுதுங்களா? அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்யணும். தலைவலிக்கும் நஃப்ஸ் சொல்லும், கால் வலிக்கும் சொல்லும், கை வலிக்கும் சொல்லும், இந்த மாதிரி எப்படியாவது இபாதத்தை செய்ய விடாம, அல்லது இபாதத்தை அதிகமா செய்ய விடாம நஃப்ஸ் தடுத்து பார்ப்போம். அப்ப நம்ம இல்ல, அந்த நஃப்ஸுடைய பேச்சை கேட்காம நம்ம நஃப்ஸ வந்து இபாதத்தில் அடக்கி வைத்திருப்பது, இது இபாதத்தில் உள்ள பொறுமை. இரண்டாவது, பாவத்தில் உள்ள பொறுமை என்ன? நஃப்ஸு பாவம் செய்ய தூண்டும். அப்படி தூண்டும் பொழுது நஃப்ஸை நாம் அடக்கி வைப்பது. இல்ல, பாவம் செஞ்சா நீ நரகத்துக்கு போயிடுவ, அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான், நரகத்துல அல்லாஹ் தூக்கி போடுவான் என்று நம்முடைய நஃப்ஸுக்கு அறிவுரை சொல்லி அந்த பாவத்திலிருந்து நமது நஃப்ஸை தடுத்து வைப்பது, இது அந்த மாசியத்தில் உள்ள பொறுமை. அதே போல நீ சோதனையில உள்ள பொறுமை என்ன? அல்லாஹ் இந்த மாதிரி சோதிக்கும் பொழுது நம்முடைய நஃப்ஸுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும், கவலைப்படாத, அல்லாஹ் இதுக்கு உண்டான கூடிய மறுமையில கொடுப்பான், பொறுமையாக இல்லை, அமைதியாக இல்லை, நீ ஒன்றும் பதஷ்டப்படாத, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுதான் அவன் எடுத்திருக்கிறான், நமக்கு சொந்தமானது எதையும் அல்லாஹ் அவன் நம்மள்கிட்ட இருந்து பிடுங்கல, எது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதோ அதுதான் அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறான், நம்மள்கிட்ட இருப்பதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான், எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். அல்லாஹ்வுடைய நிதியை நம்ம புரிந்து கொண்டா அல்லாஹ் நமக்கு மறுமையில நற்கூலி தருவான், இதை விட சிறந்தது இன்மையிலேயே அல்லாஹ் கொடுக்க போதுமானவன் என்று நம்முடைய நஃப்ஸுக்கு ஆறுதல் சொல்லி சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. இப்ப இந்த மூன்று வகையான பொறுமை இருக்குல்லவா, இந்த மூன்று வகையான பொறுமையும் ஒரு அழைப்பாளருக்கு தேவை. இந்த மூன்று வகையான பொறுமையும் யாருக்கு தேவை? ஒரு அழைப்பாளருக்கு தேவை. இங்க பாருங்க, சூரத்துல் அன்னஆமுடைய 34வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்கு சொல்கிறான், வலக்கத் குத்திபத் ருஸுலும் மின் கப்லிக ஃபஸ்பரு அலா மா குத்திபு வ குது ஹத்தா அதாஹு நஸ்ருனா. நபியே, உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்களையும் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களோ தாங்கள் பொய்ப்பிக்கப்பட்ட போதும் தாங்கள் தொந்தரவு கொடுக்கப்பட்ட போதும் பொறுமையாகவே இருந்தார்கள், நம்முடைய உதவி இறுதியாக அவர்களுக்கு வரும் வரை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் நம்முடைய நபிக்கு சொல்லும் பொழுது, நபியே, உங்களுக்கு முன்னாடி வந்த இறைத்தூதர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றன, அவர்களை மக்கள் கொலை செய்திருக்கிறார்கள், பொய்யர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள், தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி தொந்தரவு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அந்த இறை தூதர்கள் நிலை தருமாறி அழைப்பு பணியை விட்டுவிட்டார்களா, மார்க்கத்தை விட்டுவிட்டார்களா, அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்வதை விட்டுவிட்டார்களா, அல்லது வறுமை பஞ்சம் பயம் அதாவது எதிரிகளுடைய தாக்குதல்கள் வந்த போது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு வெளியே போயிட்டாங்களா என்றால், இல்லை, அறவே இல்லை. என்ன சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சகித்துக் கொண்டு உறுதியாக இருந்தார்கள், இறுதியாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்தது. அப்ப இந்த தாவாவுல அதே போல நம்முடைய மார்க்கத்தை அறிந்து நம்ம பின்பற்றுவதில் நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன? இந்த நாலாவது விஷயம், சொன்னார்கள் அல்லவா, அந்த நாலாவது விஷயம் சபரு ரொம்ப அவசியம். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய முஸ்லிம்களிடத்துல இந்த சபரு கிடையாது. இப்ப அதனாலதான் நிறைய பேர் இபாதத்தை சரியா செய்யறது இல்ல, மார்க்கத்தை சரியா பறத்துக் கொள்வது கிடையாது, பாவங்கள் அதிகமா செய்யறாங்க, அல்லாவின் பக்கம் அழைக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டா எதுப்பா நமக்கு வந்து நம்ம உண்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அழைப்பு பண்ணி தாவாவை விட்டுறாங்க. அப்ப ஒரு முஸ்லீமாக இருப்பவர் அழைப்புப்படியிலும் சரி, தான் முஸ்லீமாக இருப்பதிலும் சரி, சதுர் சாது பொறுமையானவராக இருக்க வேண்டும், ரொம்ப பொறுமையாளராக இருக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு பொறுமையாளராக இருப்பாரோ அவருடைய தகுதி அல்லாவிடத்தில் அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகும். பின்பற்றுவதிலும் பொறுமையாளராக இருக்க வேண்டும், அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதிலும் பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும், அழைப்பு பணியில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தாங்கிக் கொள்வதிலும் அவர் பொறுமையாளராக இருக்க வேண்டும். இப்ப நீங்க தாவா செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுக்க முடியாது, அல்லது உங்களுடைய சொந்த வருமானத்துக்கு நேரம் கொடுக்கறதுல குறையும், அல்லது நிறைய வசதிகளை நீங்க தேடிக்கொள்ள முடியாது, அல்லது மக்கள் உங்களை ஏசுவாங்க திட்டுவாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க, அல்லது நீங்க ஏதாவது காசு பணத்தை செலவு செய்யற மாதிரி வரும், ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுக்கற மாதிரி வரும், அல்லது நல்ல ஒரு பயான் சீடியை போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கற மாதிரி வரும், அவங்களுக்கு குரான் வாங்கி கொடுக்கற மாதிரி வரும், அல்லது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவங்களுக்கு நீங்க ஏதாவது செலவு செய்யற மாதிரி வரும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் செலவு செய்யும் பொழுது சைத்தான் உங்களுடைய மனசுல என்ன போடுவான், நீ இப்படியே செலவு செய்து கொண்டே சென்றால் என்ற சென்றாய் என்றால் உன்னுடைய காசுல உனக்கு சேவிங் இருக்காது, உன்னுடைய பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்வ, உன்னுடைய வருங்காலத்துக்கு நீ என்ன செய்வ என்று சைத்தான் மனசுல ஊசலாட்டங்களை போடுவான். அல்லது உங்களுடைய கணவன் திட்டுவாங்க, அல்லது கணவன் செஞ்சா மனைவி திட்டுவாங்க, பிள்ளைகள் செஞ்சா பெற்றோர்கள் திட்டுவாங்க, பெற்றோர்கள் செஞ்சா பிள்ளைகள் திட்டுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு புறத்துல ஒரு எதிரி கண்டிப்பா வருவாங்க, ஏதாவது ஒரு புறத்துல அழைப்பு பணி செய்யும் பொழுது யார் வருவா, சைத்தான் எதிரியாக யாரையாச்சும் ஒருத்தங்களை அனுப்புவான். அப்படி அனுப்பும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஓ அப்படியா, எதுக்குப்பா பிரச்சனை, சரி நான் அழைப்பு பணியே செய்யறது இல்லை, அந்த மாதிரி விட்டுடலாமா, நல்லா பாதுகாக்கணும். அப்படி விட்டுட்டா என்ன ஆகும், நபிமார்களுடைய அந்த பாதையிலிருந்து விலகியவராக ஆகிடுவார், அப்ப அல்லாஹ்விடத்துல உயர்ந்த ஒரு மூமினாக ஆக முடியாது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்கிறார் பாருங்கள், சூரத்து தஹர்ல 24வது வசனத்துல ஃபஸ்பிர் லிஹுக்ம ரப்பிக, நபியே உம்முடைய இறைவனுடைய கட்டளை நீங்கள் பொறுமையாக இருங்கள், நபியே உங்கள் இறைவனுடைய கட்டளை நீங்கள் பொறுமையாக இருங்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவர்களை வந்து மக்கள் அடிச்சாங்க, அடிச்சு அடிச்சு மூஞ்சில அடிச்சு ரத்தமா மூஞ்சிலிருந்து வழியுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு ஃபஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு என்னுடைய கூட்டத்தினர்களுக்கு என் சமுதாய மக்களுக்கு நீ பாவ மன்னிப்பு செய்வாயாக, ஏனென்றால் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் இப்படி செய்துவிட்டார்கள் அல்லா, நீ அவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி துவாசிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொறுமையுடைய மலையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைய விஷயங்களை பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் பதஸ்தப்பட்டு அல்லது தடுமாறி ஒன்று மார்க்கத்தையே விட்டுடுறாங்க, அல்லது வந்து அழைப்பு பணியை விட்டுடுறாங்க, அல்லது வந்து மார்க்கத்துல கொஞ்சம் இருந்தாலும் கூட மார்க்கத்தை வெளிக்காட்ட பயப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்று முஸ்லிம்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்ப அதுக்குதான் நம்முடைய இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4வது விஷயமாக எதை சொல்கிறார்கள், பொறுமை, சபர். அப்ப சபருக்கு நம்ம என்னென்ன விளக்கங்கள் சொல்லி இருக்கின்றோம், சபர் என்றால் உறுதியாக இருப்பது, அடக்கி வைத்திருப்பது, மனதை கட்டுப்படுத்துவது. அப்ப இது கண்டிப்பா ஒரு அழைப்பாளருக்கு தேவை, ஒரு முஸ்லீமுக்கு இது ரொம்ப தேவையான விஷயம். அப்ப திரும்ப பாருங்க பாடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து, இளம் அறிந்து கொள், ரஹீம கருணை காட்டட்டும், க உனக்கு அல்லாஹ், அன்னஹு நிச்சயமாக விஷயம், ஏஜீபு கட்டாயமாகிறது, அலைனா நம் மீது, தஅல்லுமு கற்றுக்கொள்வது, அல்பை நான்கு மசாயில விஷயங்களை. அப்ப நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்வது நம் மீது கட்டாயமாகிறது. முதலாவதாக அல் மஸ்அலத்துல் ஊலா, முதல் விஷயம் அல் இல்மு, இல்ம் என்றால் என்ன, வஹுவ அது, மஅரிஃபத்துல்லாஹி அல்லாஹ்வை அறிவது, வ மஅரிஃபத்து நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியை அறிவது, மஅரிஃபத்து தீனில் இஸ்லாமி, தீனுல் இஸ்லாமை அறிவது. இவை அனைத்தையும் எப்படி அறிவது? பில் அதில்லத்தி, ஆதாரங்களுடன் அறிவது, அல்லது ஆதாரங்களை கொண்டு அறிவது. அடுத்தது அல் மஸ்தலத்து ஸானியத்து, இரண்டாவது விஷயம் அல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது, அதாவது அந்த இல்மை கொண்டு அமல் செய்வது. அல் மஸ்தலத்து ஸாலிசத்து, மூன்றாவது விஷயம் அத்தஅவது இலைஹி, அந்த இல்மின் பக்கம் அழைப்பது. அல் மஸ்தலத்து ராபிஅத்து, நான்காவது விஷயம் அஸ்ஸப்ரு அலல் அதா ஃபீஹி, அந்த இல்முடைய விஷயத்திலே வரக்கூடிய சோதனைகள் மீது, அல்லதா சோதனைகள் இன்னல்களின் மீது அஸ்ஸப்ரு, சகித்துக் கொண்டு இருப்பது, உறுதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது. وَالدَّلِيلُ قَوْلُهُ تَعَالَى بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. இப்ப நான்கு விஷயங்களை சொன்னார்கள் அல்லவா. இப்ப பாருங்க, நாம் யாருடைய கொள்கையை படிக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கொள்கையையும் சஹாபாக்களுடைய கொள்கையையும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்ன சொல்லப்படும்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவை உடையவர்கள், ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள், சரிங்களா? அப்ப இவங்களுக்கு எதிராக உள்ளவர்கள் தான் அஹ்லு பிதா, பிதாத்துவாதிகள் என்று சொல்லப்படும். இன்னைக்கு இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅங்கிற பேரை நிறைய பிதாத்துவாதிகள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவை கிடையாது, புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம யாரு? நம்ம முஸ்லீம்கள்ல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவையும் ஜமாஅத்தையும் பின்பற்றக்கூடிய மக்கள். இன்னைக்கு தர்கால போய் சுஜூது செய்யறவங்க, அதே போல கபூர்ல போய் நேர்த்தி செய்யறவங்க, இவங்களெல்லாம் தங்களை அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்துல சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனா அவங்க அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்தா கண்டிப்பா கிடையாது. அவர்கள் அஹ்லுல் பிதா, மார்க்கத்தில் அனாச்சாரங்களை செய்யக்கூடிய அஹ்லுல் பிதாவாக இருக்கின்றார்கள். இப்ப அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅவுடைய சிறப்புகள், ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்க எதை செய்தாலும் ஆதாரத்தோட தான் செய்வாங்க. அவங்க எதை செஞ்சாலும் கரெக்டா தெளிவான ஆதாரம் அவங்களுக்கு இருக்கும். குரான் இருந்து ஆதாரம் இருக்கும், அல்லது தெளிவான சரியான ஹதீஸுகள் இருந்து அவங்களுக்கு ஆதாரம் இருக்கும், அல்லது சஹாபாக்களுடைய அமல்களில் இருந்து அவங்களுக்கு ஆதாரம் இருக்கும். இப்படி குரானில் இருந்தோ, அல்லது தெளிவான சரியான ஹதீஸில் இருந்தோ, அல்லது சஹாபாக்களுடைய தெளிவான பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய கூற்றுகளில் இருந்தோ ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்பவர்கள் அஹ்லு பிதாவாக ஆகிவிடுவார்கள். புரிஞ்சுச்சா? இத நல்ல நெஞ்சில ஆண், கல்லுல ஆணில் எழுதுற மாதிரி மனசுல பதிய வச்சுக்கணும். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. அந்த ஆதாரம் எங்க இருக்கும் அவர்களுக்கு? ஒண்ணு, தெளிவான குரான்ல இருக்கும், அல்லது தெளிவான சஹீஹான நபி மொழியில இருக்கும், அல்லது அவங்களுக்கு பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய கூற்றுகள் அமல்கள் அவங்களுக்கு இருக்கும். இப்படி இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறவங்க யாரா போயிடுவாங்க? அபிதாக்கி வாசிகளாக ஆகிவிடுவார்கள். அப்ப அவங்க தங்களுக்கு முஸ்லீம்னு பேர் வைத்துக் கொண்டாலும் சரி, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அதாவது அவங்க தங்களுக்கு அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்துல பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅவாக இருக்க மாட்டார்கள். இப்ப பாருங்க, காதியான ஒரு கூட்டம், அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்ளாம குலாம் அஹ்மத் என்ற ஒருத்தர் நபியா ஏற்றுக்கொண்டவர். அவங்களும் தங்களுக்கு எப்படித்தான் சொல்றாங்க? முஸ்லீம்கள் சொல்றாங்க. ஆனா அவங்க முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் கிடையாது. அதே போல பஹாயின்னு ஒரு குரூப் இருக்கு, பஹாவு நபின்னு சொல்றவங்க, அவங்களும் வந்து முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் கிடையாது. அவங்க தங்களிடத்த அதாவது முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, அதே போலதான். அப்ப யார் பிதாஅத் செய்கிறார்களோ அவர்கள் யார் அல்ல? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள் அல்ல. புரிஞ்சுச்சுங்களா? சரி, இப்ப பாருங்க, வத்தலீலு கவுலுஹு தஆலா, ஆதாரம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கூற்றாகும். அந்த கூற்று என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரி இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ரி வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. அப்ப அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் மனிதன் காலத்தை மிக முக்கியமாக கருதுகிறான். காலத்திலிருந்து மனிதனை பிரிக்க முடியாது. நன்மை தீமை நிகழ்வதோ அல்லது மனிதனுடைய வெற்றி தோல்வியோ இதெல்லாம் எங்கதான் நடைபெறுகிறது, இந்த ஒரு காலத்துல தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே காலத்தின் மீது அல்லாஹால சத்தியம் செய்கிறான். அதே போல காலத்திற்கு அல்லாஹிடத்திலே ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்ப அதனால அல்லாஹால காலத்தின் மீது சத்தியமாக. இப்ப மனிதர்கள் பாருங்க, வாழ்நாளெல்லாம் பெரிய பெரிய சிரமங்களையும் பெரிய பெரிய படிப்புகளையும் அவங்க வந்து படிக்கிறாங்க. பெரிய பெரிய கஷ்டங்களை, வியாபாரங்களை, தொழில்துறைகளை செய்யறாங்க. எதுக்காக செய்யறாங்க? நல்ல வெற்றி அடைந்து லாபகரமா இன்பகரமா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், பின்னாடி சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயங்கள் யாரிடத்துல இருக்குதோ அவங்கதான் அந்த மாதிரி வெற்றி பெற முடியும். காலத்துல இந்த நான்கு விஷயங்கள் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் வெற்றி பெற முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக, இன்ன நிச்சயமாக, அல் இன்சான மனிதன் அல்லது மக்கள், லஃபீ குஸ்ரின் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லது மனிதன் நஷ்டமடைந்து விட்டான். நம்ம தமிழ சொல்லும் பொழுது இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன், லஃபீ குஸ்ரின் நஷ்டத்தில் இருக்கிறான், இல்லா தவிர அல்லது ஆயினும், அல்லதீன எவர்கள். நீங்க உங்க நோட்ல நம்ம அரபியில ஒவ்வொரு பொருளுக்கும் அர்த்தம் சொல்லும்போது அதுக்கு கீழே நீங்க எழுதி வைத்துக் கொள்ளணும். நான் உங்களை பாடம் படிக்க சொல்லும்போது நீங்க அப்படித்தான் படிக்கணும். இல்லா தவிர அல்லதீன எவர்கள், ஆமனோ நம்பிக்கை கொண்டார்களோ, வஅமிலு இன்னும் செய்தார்களோ, எதை செய்தார்கள், அஸ்ஸாலிஹாதி நன்மையான காரியங்களை செய்தார்களோ, இன்னும் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ, அடுத்து பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களோ. அப்ப யார் ஈமானை கற்றுக்கொண்டு ஈமானின்படி வாழ்ந்து நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு எடுத்துச் சொல்லி பிரச்சாரம் செய்து அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆல நான்கு சிபத்துகளை இந்த வசனத்திலே சொல்கிறான். முதலாவது சிபத்து என்ன கவனிக்கலையா? நான்கு விஷயங்களை, நான்கு சிபத்துகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான் நஷ்டத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அது முதலாவது என்ன? ஈமான். இரண்டாவது என்ன? அமல் சாலிஹ், நன்மையான காரியங்களை செய்வது. மூன்றாவது என்ன? உண்மையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசிப்பது. நான்காவது, பொறுமையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உபதேசிப்பது. இப்ப பாருங்க, இந்த நான்கில் இருந்துதான் நான் இமாம் அவர்கள் சொன்ன அந்த நான்கு விஷயங்கள் வருகின்றன. ஈமான் என்பதுதான் இல், ஈமான் என்பது என்ன? அமல் என்பது இரண்டாவது விஷயம் அமல். அப்புறம் அடுத்து தவாசி, தவாசோ பில் ஹக், அதுதான் தாவா. அப்புறம் தவாசோ பில் சபர், அதுதான் சபர். புரிஞ்சுச்சுங்களா? இந்த நான்கு விஷயங்கள் இருந்தா நம்ம நான்கு விஷயங்கள் எடுக்கிறோம். ஈமான் வந்து எதை எடுக்கிறோம்? இல்மை எடுக்கிறோம். அமிலு சாலிஹாத் என்பதிலிருந்து எதை எடுக்கிறோம்? அல் அமல எடுக்கிறோம். அடுத்து வத்தவாசோ பில் ஹக் என்பதிலிருந்து எதை எடுக்கிறோம்? அத்தாவாவை எடுக்கிறோம். வத்தவாசோ பில் சபர் என்பதிலிருந்து அஸ்ஸபரை நாம் எடுக்கிறோம். அப்ப இந்த நான்கு சிபத்துகள் இருந்தால்தான் ஒரு மனிதர் வெற்றி அடைய முடியும். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம இன்றைக்கு அக்கீதா பாடத்தை இதோடு நிறுத்திக்கொண்டு இந்த சூராவுக்கும் இந்த சூறாவில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாடத்துல படிப்போம்.